விசிடி நம்பர் 38,
விசிடி நம்பர் 38, கட்வால் முரளி 28/12/1992, விளக்கமளித்த நாள் 11/8/2000.
இருபத்தி எட்டு டிசம்பர் 1992 காலை முரளி. ஹெட்டிங் கொடுக்கப்பட்டுள்ளது, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நல்ல சமஸ்காரங்களை தாரணை செய்து பதித்தர்களை பாவனமாக்கும் சேவையில் ஈடுபட வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோலாக வேண்டும். எந்த விஷயத்தில் குருடர்களாகின்றனர்?
அஞ்ஞானி, அதாவது ஞானமற்ற குருடர்கள் எனப்படுகிறார்கள்.
எவரிடம் அஞ்ஞான ரூப இருள் உள்ளதோ, இருளில் அலைகின்றனரோ, அல்லது அஞ்ஞான குருடர்களோ, மூன்றாம் கண் இல்லையோ, அவர்களின் ஊன்றுகோலாக வேண்டும். பாட்டு போடப்பட்டது, இரவு பயணியே களைத்து போகாதே, காலை இலக்கு தூரமல்ல. அங்கு குருடர்களை பற்றி பேச்சு வந்தது, இங்கு பாட்டில் இரவை பற்றிய பேச்சு வந்துள்ளது.
இரவு என இருட்டிற்கு கூறப்படுகிறது.
நாம் அனைவரும் இருளில் பயணிக்கும் பயணிகளாகும். ஏனெனில் இப்போது விடியல் வரவில்லை. காலை என சத்தியுகத்தை கூறுவோம். சத்தியுகம் காலை பொழுதாகும். பழைய உலகம் கலியுகத்தை இருள் என்போம். ஏனெனில் இருள் சமயத்தில் ராட்சச ஆத்மக்கள் தனது அஞ்ஞானத்தை பரப்புகின்றனர். இது குழந்தைகளாகிய உங்களின் ஆன்மீக யாத்திரையாகும். ஆத்ம ஒளியை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாத்திரை செய்கிறீர்கள். மிகவும் அதிக மகத்துவம் வாய்ந்தது இந்த ஆன்மீக யாத்திரையாகும். அந்த பக்தி மார்க்கத்தில் யாத்திரைகள் செய்கிறார்கள், அதற்கு மனிதர்கள் அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். ஆனால் அந்த யாத்திரை மூலம் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த ஆன்மீக யாத்திரையின் மூலம் நமக்கு எவ்வளவு பயன் ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டால் இதனுடைய மகத்துவம் மிகவும் உயர்ந்துவிடும். இது ஆன்மீக ஈஸ்வரிய பாஷையாகும் அல்லது சொற்பொழிவாகும். நீங்களும் சொற்பொழிவாற்றுகின்றீர்கள் அல்லவா? தந்தை கூறுகிறார், இருப்பதிலேயே அதிகமாக நான் சொற்பொழிவாற்றுகிறேன். மிகவும் அதிகம் எப்படி? பிற தர்ம பிதாக்கள் வருகின்றனர், மகாத்மாக்கள் வருகின்றனர், சாது சன்னியாசிகள் வருகின்றனர். அவர்கள் அனைவரும் வந்து ஏதாவது சொல்கிறார்கள், சொற்பொழிவாற்றுகிறார்கள். ஆனால் உலகம் கீழே விழுந்து கொண்டே போகிறது. உலகில் சிநேகம் அன்பு பரிசளிப்பு குறைந்து கொண்டே போகிறது. எனவே அவர்கள் சொற்பொழிவு கூறுவதும் கூறாமல் இருப்பதும் சமமே ஆகும். ஆனால் பகவானோ வருவது
கலியுக இறுதியில் சத்தியுகத்தை கொண்டு வருவதற்காக.
இது வெற்றியின் விஷயம் ஆகிவிடுகிறது.
பாவம் நிறைந்த கலியுகத்தை மாற்றி புதிய சத்தியுக உலகத்தை கொண்டு வருவது என்ற காரியம் பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு எவராலும் இயலக்கூடிய காரியம் அல்ல. நரகத்தை சொர்க்கமாக்குவது என்பது ஒரு தந்தையினுடைய வேலையே ஆகும்.
அவர் அனைவருக்கும் தந்தையாவார்.
எனவே அனைவரை காட்டிலும் மிக அதிகமாக தந்தைக்கு சொற்பொழிவாற்ற வேண்டியதாக உள்ளது. சொற்பொழிவாற்றுவது என்றால் ஞான விஷயத்தை புரிய வைக்க வேண்டியுள்ளது. புரிந்து கொள்வதையே ஞானம் எனப்படுகிறது. புரிந்து கொள்ளாமையை பக்தி எனப்படுகிறது. கேட்கிறார்கள், பிறருக்கு சொல்கிறார்கள், ஆனால் பயன் ஒன்றும் வெளிப்படுவதில்லை. மூட நம்பிக்கையோடு பக்தி செய்து கொண்டே உள்ளனர். எவர் என்ன சொன்னாலும் சரி, தங்களின் கூற்று சத்தியமே மகாராஜ் என்கின்றனர். வேறு எவராவது அதற்கு எதிராக ஏதாவது சொன்னாலும் சத்திய கூற்றே மகாராஜ்
என்கின்றனர்.
கங்கைக்கு போய் கங்கையின் தாசனாகி விடுகின்றனர். யமுனைக்கு போனால் யமுனையின் தாசனாகி விடுகின்றனர். சாதுக்கள் துறவிகளுக்கு முன் தலை வணங்குகின்றனர். தந்தை கூறுகிறார், எனக்கோ கால் இல்லை. நானோ நிராகாரி ஜோதிர்பிந்து ஆவேன், நான் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவதில்லை. எனக்கு எதற்காக கால் வேண்டும்? நான் உங்களுக்கு எந்த ஞானத்தை சொல்கிறேனோ அந்த ஞானத்தை கேட்டு நீங்கள் வாழ்வில் தாரணை செய்தால் நீங்கள் சத்தியுகத்தில் தேவதையாகிவிடுவீர்கள். எனவே தந்தை கூறுகிறார், நான் இருப்பதிலேயே அதிகமாக சொற்பொழிவாற்றுகிறேன். எனக்கு மிகவும் அதிகமாக புரிய வைக்க வேண்டியுள்ளது. ஏனெனில் நான் ஞான
கடலாவேன்.
மற்றவர்கள் சாது சன்னியாசி துறவிகள், மகாத்மாக்கள் ஆவார். சிலர் நதிகளை போன்றவர்கள், சிறிய நீர்நிலையை போன்றவர்கள், சிறிய கடலை போன்றவர்கள், ஆனால் அவர் மிக பெரிய கடலாவார். அவரில் அனைத்து கடல்களும் அடங்கி
விடுகின்றன.
நான் கடலாவேன், மேலும் தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்கக்கூடிய பதித்த பாவனர் மற்றும் நற்கதி வழங்கக்கூடிய வள்ளலும்
ஆவேன்.
நதிகள் அனைத்தும் உயர்ந்த மலையிலிருந்து விழுந்து கீழே விழுகிறது. எப்போது மேலிருந்து கீழே விழுந்து நதியானது மைதானத்தை சமவெளி பகுதியை அடைகிறதோ அந்த சமயத்தில் அதில் குப்பை கூளம் என்பது கலந்து விடுகிறது. நதி அசுத்தமாகி விடுகிறது. அந்த நதியில் விழுந்த எல்லா குப்பை கூளங்களும் கடலில் போய் கலக்கும் போது நதி மீண்டும் தூய்மையாகி விடுகிறது. அதே போல பரமாத்ம தந்தையும் ஞானக்கடல் ஆவார். அந்த ஞானக்கடல் தந்தையில்
ஜித்தனாதி
எத்தனை மனித குருமார்கள் உள்ளனரோ அவர்கள் அனைவரின் எவ்வளவு அஞ்ஞான ரூப குப்பையானாலும் சரி, அவை அனைத்தும் சென்று கலியுக இறுதியில் கலந்து விடுகிறது. கூறுகிறார், நான் ஞான கடலாக இருக்கிறேன், தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்கக்கூடிய சத்கதி வழங்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்கிறேன். எப்படி சத்கதி கொடுக்கிறேன்? முதலில் புத்திக்கு சத்கதி கொடுக்கிறேன், திவ்ய தெய்வீகமான புத்தியை கொடுக்கிறேன். மற்ற மனித குருமார்கள் புத்தியை மாற்றுவதில்லை. நான் வந்து புத்தியை மாற்றுகிறேன். ஞானத்தின் மூலமாகவே சத்கதி அதாவது நற்கதி ஏற்படுகிறது. எவர் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராதவரோ அவரே அநேக பிறவிகளின் ஞானத்தை கொடுக்க முடியும். மனித ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் ஜென்ம மரண சக்கரத்தில் வருகிறோம். பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வர வர ஒரு உடலை விட்டு மறு உடலை எடுக்க வேண்டியதாகிறது. பழைய பிறவியின் விஷயங்களை மறந்து விடுகின்றனர், அடுத்த பிறவியை பற்றி தெரிவதே இல்லை. அநேக பிறவிக்கான ஞானத்தை பரமாத்மாவை தவிர வேறு எவராலும் கொடுக்க முடியாது. அவரே சத்கதி வழங்கக்கூடிய வள்ளலாவார். அவர் வந்து சத்கதி கொடுக்கிறார் என்றால் முதலில் புத்திக்கு சத்கதி என்பதை அளிக்கிறார். ஞானத்தை கொடுத்து, ஏனெனில் அவரே சிருஷ்டியினுடைய தொடக்கம் இடை மற்றும் இறுதியினுடைய ரகசியத்தை பற்றி தெரிந்துள்ளார். மனிதர்களின் புத்தி எல்லைக்குட்பட்டதாகும். அவர்கள் சாஸ்திரத்தை படிக்கிறார்கள், பிறகு படித்து பிறருக்கு கூறுகிறார்கள். சாஸ்திரங்கள் புத்தகங்களில் என்ன ஞானம் இருக்கிறதோ அது எல்லைக்குட்பட்ட ஞானமாகும். அவர்களும் புத்தகத்தை படித்து பிறகு புத்தகத்திற்கு பின்னால் உள்ள கேள்விகளுக்கு பதிலும் கொடுக்கின்றனர். அந்த சத்குரு அப்படிப்பட்டவர் ஆவார். அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கிறார். ஒவ்வொரு கேள்விக்கும் அவரிடமிருந்து விடை என்பது கிடைக்கிறது. சிருஷ்டியின் தொடக்கம் இடை முடிவை பற்றி அவரிடமிருந்து கிடைக்காத ஞானம் என்பது ஏதும் இல்லை. தந்தை கூறுகிறார், வாஸ்தவத்தில் எனது பெயர் ஒன்றுதான்.
பெயர் என்ன?
எனது பெயர் சிவனாகும். சிவனுடைய அர்த்தமே நன்மை செய்பவர், கல்யாணக்காரி. நான் வந்து எதுவெல்லாம் கூறுகிறோனோ அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வாக்கியங்களிலும் நன்மையே அடங்கியுள்ளது. நான் வந்து எந்த காரியம் செய்தாலும் சரி அந்த ஒவ்வொரு காரியங்களிலும் நன்மையே நிறைந்துள்ளது. எனவே என்னை சிவன் என்கின்றனர், அதாவது நன்மை செய்யக்கூடியவர் என்கின்றனர். சிவன் என்று மட்டுமே பெயர் அல்ல, சதா சிவன் என்று கூறப்படுகிறது, அதாவது சதா நன்மை செய்பவர் என்று கூறப்படுகிறது. எனது காரியத்தின் மூலியமாக எனது சொல்லின் மூலியமாக நன்மை ஏற்படவில்லை என்பது எப்போதுமே கிடையாது. எந்த சமயத்திலும் நன்மை ஏற்படவில்லை என்ற சமயமே கிடையாது.
நாம் ஜோ பட்டா ஹே காம் கி ஆகர் பர் படி ஹே சாந்தோ
பெயர் ஏற்படுகிறது என்றால் எப்படி காரியம் செய்யப்படுகிறதோ அதனுடைய ஆதாரத்தில் சாஸ்திரங்களில் பெயர் ஏற்பட்டுள்ளது. துரியோதனன் பெயர் உள்ளது. துஷ்டத்தனமான யுத்தம் போரிட்டான், எனவே துரியோதனன் எனப்பட்டான். ராவணன், ராவணன் என்றால் உலகத்தை அழ வைத்தான், எனவே ராவணன் எனப்பட்டது. ராமர் உலகத்தை மகிழ்ச்சியடைய வைக்கிறார், சுகமான உலகத்தில் விளையாட வைக்கிறார், விளையாட்டு காட்டுகிறார், எனவே ராமர் எனப்பட்டது பெயர். யோகிகள் ராமரனுடைய நினைவில் அந்த சுகத்தில் ஈடுபட்டு லயித்து விடுகின்றனர், எனவே சாஸ்திரங்களில் என்னெல்லாம் பெயரிடப்பட்டுள்ளதோ அவை அனைத்தும் காரியத்தினுடைய ஆதாரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பகவானுடைய பெயரும் அவரின் செயலின் ஆதாரப்படி உள்ளது. அவர் சதா மங்களமே செய்கிறார், அமங்கலம் தீமை என்பது ஒருபோதும் செய்வதில்லை. ஒரே ஒரு பெயரே எனக்கு உள்ளது. எனக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய வள்ளல், சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் என்றும் கூறுகின்றனர். நிறை பேருக்கு இப்படி பெயர் கிடையாது. நிறை பேர் இது போல உலகத்திற்கு நன்மை செய்ய முடியும் எனில் இதுவரை சிருஷ்டியினுடைய நன்மை ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உலகிற்கு நன்மை என்பது ஏற்படவில்லை. 2500 வருடங்களுக்கான வரலாறு என்பது நம்மிடம் உள்ளது. 2500 வருடங்களின் வரலாறு என்ன கூறுகிறது? வரலாறு இதை கூறுகிறது, உலகில் எத்தனை தர்மங்கள் வந்தனவோ, எத்தனை தர்ம தந்தைகள் வந்தனரோ, அந்த தர்மங்கள் எல்லாம் வழிமுறைகள் எல்லாம் வந்த பிறகு இரட்டை வழி என்பது உலகத்தில் பரவிய தொடங்கியது. அநேக தன்மை என்பது, பல வழிமுறைகள் என்பது அதிகமாக தொடங்கின. பலவிதமான வழிகள் என்பது இவ்வளவு அதிகமாகிவிட்டன. ஒவ்வொரு வீட்டிலும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு, இதன் மூலம் மூட்டி மோதி பல வழிமுறை என்பது பிளவு என்பது ஏற்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் அசாந்தி என்பது நிலவ ஆரம்பிக்கிறது. மனிதர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்களோ அதன் மூலம் அசாந்தி என்பதே ஏற்படுகிறது. ஆனால் இது டிராமாவாக உள்ளது. சக்கரம் ஒன்றும் காட்டப்படுகிறது. ஆனால் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆயுளை வேவேறாக காட்டப்படுகிறது. இந்த சக்கரத்தின் ஞானமும் வேண்டுமல்லவா? வாஸ்தவத்தில் இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆயுள் எத்தனை வருடங்கள் கூறுகின்றனர்? ஆயிரக்கணக்கான வருடங்கள், லட்சக்கணக்கான வருடங்கள். சத்தியுகத்தினுடைய ஆயுளையே லட்சக்கணக்கான வருடம் என்கின்றனர். தந்தை வந்து கூறுகிறார், இந்த சிருஷ்டியினுடைய ஆயுள் 2500 வருடங்களின் இரு மடங்கு, 5000 வருடங்கள். அதாவது 2500 வருடம் சுகம், 2500 வருடம் துக்கமான உலகம். சுக சுகமான சமயம் துக்கமான சமயம் இரண்டும் சரிசமமானதாக இருக்கிறது. பனிரெண்டு மணி நேரம் இரவு, பனிரெண்டு மணி நேரம் பகல் என்பது இருக்கிறது, சரிசமமான சமயம். இது போலவே இந்த சிருஷ்டியில் சுக துக்கத்தின் சமயம் சரிசமமானதே ஆகும். ஆனால் மனித ஆத்மாக்கள் தனது செயலின் மூலமாக சுக துக்கத்தின் சமயத்தை குறைத்து அல்லது மிகைப்படுத்தி விடுகின்றனர். பரமாத்ம தந்தை இந்த சுஷியில் வந்து எந்த ஞானத்தை கூறுகிறாரோ அந்த ஞானத்தை கேட்டு வாழ்வில் தாரணை செய்து பிறருக்கு அந்த ஞானத்தை கூறக்கூடிய ஆத்மாக்கள், இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அதிக சுகத்தை அடையக்கூடியவர் ஆகின்றனர். பகவான் வருவது கீதை ஞானத்தை கூறுவதற்காகவே. கீதை ஞானத்தின் மூலம் நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆக்குவதற்காக. எவர் அந்த ஞானத்தை கேட்டு நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆவதற்காக பயிற்சி செய்கின்றனரோ அவர்கள் மிக நீண்ட சமயத்திற்கு சுகத்தை அடைகிறார்கள். பல ஜென்மங்களுக்கு ராஜ்யத்தை அடைகின்றனர். இது சக்கரமாக உள்ளது, நான்கு யுகங்களின் சக்கரம், சத்தியுகம், திரேதாயுகம். சத்தியுகத்தில் நாராயணரின் ராஜ்யம் இருக்கிறது, திரேதாயுகத்தில் ராமரின் ராஜ்யம் இருக்கிறது. இந்த நாராயணர் மற்றும் ராமரின் ராஜ்யத்தில் சுகமே சுகம்தான் இருக்கிறது. இதை பிரம்மாவின் பகல் என்கிறோம். துவாபர கலியுகத்தில் இரட்டை வழி என்பது பிறந்து விடுகிறது. வேற்று தர்ம பிதாக்கள் வருகின்றனர். இப்ராஹிம், புத்தர், கிறிஸ்து, இந்த இஸ்லாம் தர்மம், புத்த தர்மம், கிறித்தவ தர்மம் அநேக தர்மங்கள் 2500 வருடங்களில் தோன்றுகின்றனவோ அப்போதிருந்தே உலகில் இருள் ஏற்பட துவங்குகிறது. இருள் என்றால் இருட்டு, அஞ்ஞானம் எனும் இருள். அனைவரும் அலைகின்றனர், எவருக்கும் எந்த வழியும் கிடைப்பதில்லை. அப்போது இறுதியாக பரமாத்ம தந்தைக்கு இந்த சிருஷ்டியில் வர வேண்டியதாகிறது. எப்போது? உலகில் அணுகுண்டுகள் உருவாக்கப்படும் போது. எனவே சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது சங்கரின் மூலம் சிருஷ்டியின் அழிவு என்று. அதாவது பகவான் தந்தை எப்போது இந்த சிருஷ்டியில் வருகிறாரோ அப்போது மூன்று தேவதைகளின் கடமையை துவக்குகிறார். பிரம்மாவின் மூலம் புதிய உலக துவக்கம். அதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கிராமங்கள் நகரங்களிலும் பிரம்மா குமாரி வித்யாலயம் திறக்கப்பட்டுள்ளது. அந்த பிரம்மா குமாரி வித்யாலயத்தில் பிரம்மாவின் குழந்தைகளாகும் பிராமணர்களை பிரம்மாவின் வாயால் கூறப்பட்ட ஞானத்தை கேட்கிறார்கள். அவர்கள் தன் வாழ்வில் பிராமணத்தன்மையை தாரணை செய்கிறார்கள். பிராமணத்தன்மையை தாரணை செய்யும் பிராமணர்களிலும் இரண்டு வித பிராமணர்கள் உருவாகி விடுகின்றனர். ஒன்று ராவணன், கும்பகர்ணன், மேகநாதனை போன்ற பிராமணன் ஆகின்றனர். ஞானத்தை கேட்கவும் செய்கிறார்கள்,
பிறருக்கு அதிக ஞானத்தை சொல்லவும் செய்கிறார்கள். ராவணனின் கைகளிலும் வேத சாஸ்திரங்கள் காட்டப்படுகின்றன. எப்படி பிரம்மாவின் கைகளிலும் வேத சாஸ்திரங்கள் காட்டப்படுகின்றன, ஆனால் இருவரின் செயலும் வேறுபட்டவை. முழு உலகிற்கும் சுகத்தை தரும் பிரம்மாவின் செயல் எங்கே? முழு உலகிற்கும் துக்கம் தரும் ராவணனின் செயல் எங்கே? எனவே செயலின் ஆதாரப்படி, அந்த ஞானத்தின் தாரணையின் ஆதாரப்படி இருவரின் ராசியும் வெவ்வேறாகிவிடுகிறது. பிரம்மாவின் மூலம் தரப்படும் ஞானத்தில் உள்ள ராவணனை பின்பற்றுவோரின் சொல்லொன்று செயல் வேறாகும். அவர்களின் எண்ணிக்கையும் மிக அதிகமாகி விடுகிறது. இப்படியான ராவண சம்பிரதாய பிராமணர்களை அழிப்பதற்காக அவர்களை நஷ்டப்படுத்தி பிறகு சிரேஷ்ட பிராமண உலகை படைக்க பரமாத்ம தந்தைக்கு சங்கரின் ரூபத்தை தாரணை செய்ய வேண்டியதாகிறது. ஞானத்தின் பெரிய பெரிய குண்டுகளை உருவாக்குகிறார். அந்த குண்டுகள் மூலம் என்றாலும் சரி, அல்லது ராமரின் ஆத்மா, அதாவது அவருக்கு சங்கர் என பெயரிடப்படுகிறது, அவரின் ஞான அம்பினால் என்றாலும் சரி, அந்த அசுரர்களை காயப்படுத்தப்படுகிறது. அவர்களின் பாவங்களை அழிக்கப்படுகிறது. பாவங்கள் அனைத்தும் அழிந்த பிறகு அந்த சிரேஷ்ட ஆத்மாக்களே அசுரர்களிலிருந்து பிறகு தேவதைகள், சிரேஷ்டமான தேவதைகள் ஆகிவிடுகின்றனர். அனைவரும் ஆக முடியாது. அனைவரும் ஆக முடிவதில்லை. சிலர் ஆகின்றனர், சிலர் ஆகுவதில்லை. எப்படி பள்ளியில் மாணவர்கள் சிலர் பாஸ் ஆகின்றனர், சிலர் தோல்வியடைந்து விடுகின்றனர், அது போல. அதே போல இதுவும் ஸ்கூல் ஆகும். இதில் சத்கதி அளிக்கக்கூடிய ஞானம் என்பது கொடுக்கப்படுகிறது. இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகமாகும். இதில் மிகவும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களும் உள்ளனர், படிக்காத மாணவர்களும் உள்ளனர். எவர் நன்றாக படிக்க மாணவர்களோ அவர்கள் சத்தியுகத்தில் போய் தேவதை ஆகின்றனர். திரேதாயுகத்தில் போய் ராமராஜ்யத்தில் அதிக சுகத்தை அடைவார்கள். அவர்களுக்கு முழுமையான சுகம் என்பது கிடைக்கிறது, ஆனால் அவர்களின் எண்ணிக்கை குறைவாகிறது. இந்த கலியுக சிருஷ்டியினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை 500-600 கோடி மக்கள் தொகை. ஆனால் சத்தியுக மக்கள் தொகை எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவாகும். சத்தியுகத்தில் 2 கோடி மக்கள் மட்டுமே இருப்பர். அதிலும் தொடக்கத்தில் 900,000 பேர் மட்டுமே இருப்பர். எனவே 900,000 மணி மாலை என்பது புகழ் பாடப்படுகிறது. அதாவது பரமாத்மாவின் கழுத்து மணி மாலையாக இந்த 900,000 ஆத்மாக்கள் ஆகின்றனர். வானத்தின் 900,000 நட்சத்திரங்கள் என்றும் புகழ்பாடப்படுகிறது. அந்த வானத்து நட்சத்திரங்கள் ஜட நட்சத்திரங்கள் ஆகும். நாம் இந்த உலகின் சைத்தன்ய நட்சத்திரங்கள் ஆகும்.
ओम जब संयुक्त के अंत में एटम बम फटते हैं, एटम विनाश होता है, तो सारी दुनिया भी ये 9 लाख सितारे ज्ञान की चमक मारते हैं।
இந்த 900,000 நட்சத்திரம் சைத்தன்ய நட்சத்திர ஆத்மாக்கள் எப்போது கலியுக இறுதியில் இந்த உலகில் அணுகுண்டுகள் வெடிக்குமோ அந்த வெடிக்கும் சமயத்தில் முழு உலகத்தின் முன்னால் ஞான பிரகாசம் என்பதை பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவர். இவர்களுக்குள் அவ்வளவு ஞானம் உள்ளது, முழு உலகமுமே இவர்களின் முன் தலை வணங்கி விடுகிறது. இவர்களுக்குள் எங்கே 500-600 கோடி பேர் நிறைந்த மனித சிருஷ்டியை
சேர்ந்தவர்கள்.
எங்கே 900,000 நட்சத்திரங்கள் முழு உலகின் முன்னால் மின்னக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடியவர்கள். முழு உலகிலும் இவர்களின் மகிமை ஏற்படுகிறது. எனவே இந்த 900,000 ஆத்மாக்கள் மிகவும் பிரசித்தமானவர்கள். அவர்கள் சத்தியுகத்தில் முதல் ஜென்மத்தில் போய் ஜென்மம் எடுக்கிறார்கள். அனைத்து குணங்களும் நிறைந்த 16 கலைகள் முழுமையடைந்த முழுமையான அஹிம்சாவாதியான மரியாதை புருஷோத்தமான ஆத்மாக்கள் பொது உலகத்திற்கு எஜமானர் ஆகின்றனர். அங்கு எப்படி ராஜாவோ அதுபோல் பிரஜையும் என்ற உலகம் ஏற்படுகிறது. உங்களுக்கு இந்த சிருஷ்டியினுடைய ஞானம் தேவையாகும். சத்தியுகத்தில் 16 கலைகள் நிறைந்த நாராயணரின் ராஜ்யம், திரேதாயுகத்தில் ராமரின் ராஜ்யம், 14 கலைகள் நிறைந்த யுகம் ஆகும். அங்கு சுகமே சுகம் உள்ளது 2 யுகங்களில். அங்கு துக்கத்தின் பேச்சே பெயர் அடையாளமே கிடையாது. அசாந்தி துக்கத்தின் அடையாளமே கிடையாது. எப்போதிருந்து துவாபரம் தொடங்குகிறதோ வெவ்வேறு இரட்டை வலை பரப்பும் தர்ம பிதாக்கள் வந்து வெவ்வேறு தர்மத்தை பரப்பி உலகில் பல வழிகள் ஏற்பட்டு
விடுகின்றன.
துக்கம் அசாந்தி பெருகிக் கொண்டே இருக்கிறது. கலியுகத்தின் இறுதியில் அந்த தர்மங்களும் தங்களுக்குள் சண்டையிட்டு உடைந்து அநேக வழிமுறைகளை பரப்பி
விடுகின்றன.
அசாந்தி ஏற்பட்ட பிறகு பரமாத்மா இந்த சிருஷ்டியில் வருகிறார். புது சத்திய உலகை ஸ்தாபனை செய்கிறார். இந்த 5000 வருட சிருஷ்டியின் ஞானம் ஒவ்வொரு குழந்தையின் புத்தியிலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு யுகத்தின் ஆயுளும் 1250 வருடங்கள் ஆகும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இந்த 4 யுகங்கள் இணைந்து 5000 வருடங்கள் இந்த சிருஷ்டியின் சுழற்சியாகும். இது சுழன்று கொண்டேதான் உள்ளது. இதன் நினைவார்த்தமாக ஸ்வஸ்திக் சின்னம் அதாவது பிள்ளையார் சுழி உருவாக்கப்படுகிறது. 4 ஆரங்கள் சின்னத்தில் காட்டப்படுகிறது. கடை திறந்தாலும்
வீடு கட்டினாலும் அல்லது பூஜை செய்தாலும் இந்த சின்னம் உருவாக்கப்படுகிறது. இதன் பொருள், பரமாத்மா எப்போது வருகிறாரோ அப்போது நமது புத்திரூப நிலத்தில் இந்த நான்கு யுகத்தின் ஞானத்தை பதிய வைக்கிறார். நான்கு ஆரங்கள் நான்கு யுகத்தை குறிக்கின்றன. இது சுழன்று கொண்டே உள்ளது. சத்யுகத்திற்கு பின் த்ரேதாயுகம், த்ரேதாயுகத்திற்கு பின் துவாபரயுகம், துவாபரயுகத்திற்கு பிறகு கலியுகம் என்று இது நிற்பதே அல்ல. ஆனால் கலியுகம் மற்றும் சத்யுகத்திற்கு இடையில் பரமாத்ம சிவன் வருகிறார், அவர் மாற்றுகிறார். அதாவது கீழான பாவ கலியுக உலகை மாற்றி புதிய சத்யுக உலகை உருவாக்குவது பரம்பிதா பரமாத்ம சிவனின் காரியமே ஆகும், வேறு எந்த மனிதனின் காரியமும் அல்ல. அந்த பரமாத்மாவை எதுவரை தெரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை ஞானத்தையும் எடுக்க முடியாது. ஏனெனில் பரமாத்மாவின் மூலமே ஞானம் கிடைக்கும், மனிதர்களின் மூலம் ஞானம் கிடைக்காது. பரமாத்மா சுயம் வந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் எழுப்புகிறார். கொடுக்கப்படும் அந்த ஈஸ்வரிய ஞானம் பரமாத்ம ஞானத்தை சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் எனப்படுகிறது. சிருஷ்டியின் தொடக்க இடை முடிவின் ஞானம் ஆகும் இது. இது ஒவ்வொரு குழந்தைகளின் புத்தியில் எதுவரை பதியவில்லையோ அதுவரை நற்கதி ஏற்பட முடியாது.
அந்த மனித குருமார்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுகின்றனர்.
இதனால் எந்த பேச்சிற்கான எண்ணமும் உருவாக முடியாது. லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுகின்றனர், அதன் கணக்கை கணக்கிட முடியாது.
தந்தை கூறுகிறார், என்னை அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்று கூறுகின்றனர். நான் இரண்டு நான்கு பேருக்கு நற்கதி என்பதை கொடுப்பதில்லை. இந்த சிருஷ்டியில் எவ்வளவு பேர் உள்ளனரோ அவர்கள் அனைவருக்கும் நற்கதியை அளிக்கிறேன். அனைவரின் புத்தியும் திருந்து விடுகிறது. புத்தி மாறுகிறது. புத்தி மாறினால் நல்ல காரியம் செய்கின்றனர். நல்ல காரியம் செய்வதால் நல்ல சரீரம் என்பது கிடைக்கிறது. சத்தியுகத்தில் அனைவரின் சரீரமும் நிரோகியாக, அதாவது நோயற்று பொன்னுடலாக இருக்கும். அங்கு எந்த விதமான நோய் நொடியும் ஏற்படுவதில்லை. எந்த ஹாஸ்பிட்டலும் இருக்காது, எந்த மருந்தகமும் இருக்காது, வைத்தியனும் இருக்க மாட்டான், டாக்டரும் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட புதிய உலகை கொண்டு வருவதற்காக பரமாத்ம தந்தைக்கு வர வேண்டியதாகிறது. எனவே எனக்கு அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் என்று கூறப்படுகிறது. லிபரேட்டர், விடுதலை அளிக்கக்கூடியவர் எனப்படுகிறது. விடுதலை அளித்து விடுகிறேன் என்றால் துக்கம் வலியில் இருந்து சுதந்திரம் அளித்து விடுகிறேன். இப்போது ஞானி ஆத்மாவாக இருப்பவர்கள் முதலில் இல்லை. எப்போது ஞானி ஆகிறார்கள்? எப்போது பரமாத்ம தந்தை வந்து ஞானம் கூறுகிறாரோ அப்போது. இந்த ஞானம் மற்றும் அஞ்ஞானம் என இரண்டு விஷயங்கள் உள்ளன. அஞ்ஞான இருளை பரப்பக்கூடியவர்கள் மனித குருமார்கள் ஆவர். ராவணன் சைத்தானை போல தென்படுகிறான். ராவணனுக்கு 10 முகங்கள் உள்ளன. 10 முகங்கள் என்பதன் பொருள் 10 வழிகளை பரப்புபவன். பஞ்சாயத்து ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவன், 5 நபர்களை உடைய ராஜ்யம் என்பதை உருவாக்கக்கூடியவன். பரமாத்மா வருவது ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக. ராஜயோகம் என்பதன் பொருளே ராஜ்யம் என்பதாகும். ராஜா என்பவன் ஒருவன் தான் ஆகிறான். ஒரு ராஜாவின் வழிப்படி அனைத்து பிரஜைகளும் நடந்து கொள்கின்றனர். எனவே அது சிரேஷ்டமானது எனப்படுகிறது. அந்த உயர்வான ராஜ்யத்தில் முழு உலகமும் சுகமடைகின்றனர். இன்று ராவணனுடைய ராஜ்யம் பஞ்சாயத்து ராஜ்யம் என்பது இருக்கிறது. அனைத்து நாடுகளிலுமே பஞ்சாயத்து ராஜ்யம் என்பதே உள்ளது. எனவே அனைத்து நாடுகளிலும் சண்டை சச்சரவு என்பது நடந்து கொண்டுள்ளது. அனைவருமே துக்கமடைந்துள்ளனர். அனைவரையும் எவர் வந்து திருப்ப கூட்டிக் கொண்டு போவார்? வழிகாட்டிய ஒருவர் தான், அவரே பரம்பிதா பரமாத்மா ஆவார். கைடு என்றால் முன்னால் சென்று வழிகாட்டக்கூடியவர் ஆவார். அவரை காட்டிலும் சிறந்த வழிகாட்டக்கூடியவர் வேறு எவரும் கிடையாது. அவர் எல்லோருக்கும் முன்பாக இருந்து வழியை காட்டுகிறார். மற்றவர் அனைவரும் பின்னால் செல்லக்கூடியவர் ஆகின்றனர். ஹே பதித பாவனரே, அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலே என்று பாடுகின்றனர். அந்த குருமார்களோ அநேகம் பேர் உள்ளனர். குரு என்பவரை வைக்கப்படுகிறது நல்ல நிலையை அடைவதற்காக. குருவை முன்னால் வைக்கிறார்கள், பின்பற்றுவோர் ஃபாலோவர்ஸ் பின்னால் இருக்கிறார்கள். ஃபாலோ என்றால் பின்னால் பின்னால் செல்லக்கூடியவர்கள். இங்கு இப்படிப்பட்ட விஷயம் அல்ல. இங்கு எப்படிப்பட்ட விஷயம்? உலகிலோ குருக்களை முன்னால் வைக்கின்றனர். இங்கு பரமாத்மா தந்தை வந்து குரு மற்றும் சிஷ்யர்கள் தொண்டர்கள் என்ற பண்பாட்டை முடித்து விடுகிறார். அவர் கூறுகிறார், நீங்கள் எனது குழந்தைகள், இங்கே குரு தொண்டர்கள் என்ற பேச்சே இல்லை என்கிறார். இவர் குரு என்று புரிந்து கொண்டு தலை வணங்கும் விஷயம் அல்ல. மாதாக்களையோ மேலும் தலை மீது தூக்கி வைக்கிறார். தந்தை கூறுகிறார், வந்தே மாத்திரம் என்று உனக்கு கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் முன் உனக்கு தலை வணங்க வேண்டிய அவசியம் என்ன என்கிறார். மாத்தாக்கள் தான் நரக உலகத்தை முடித்து புதிய சத்தியுக உலகின் வாயிலை திறக்க நிமித்தமாகின்றனர். மாத்தாக்களை தந்தை வந்து முன்வைக்கிறார், முன்னேற்றுகிறார். இவரெல்லாம் தந்தையிடம் வந்து ஞானம் கேட்கிறார்களோ அந்த குழந்தைகளை தந்தை முன்னேற்றுகிறார். சுயம் தந்தை முன்னால் இருப்பதில்லை. உலகத்தின் ராஜ்யம் என்பதை அடைவதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார்.
பாப்
தந்தை இங்கு கூறுகிறார், இங்கு இப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. குரு முன்னால் இருப்பார், தொண்டர்கள் அனைவரும் பின்னால் இருப்பார்கள் என்பதல்ல. இங்கு தந்தை கூறுகிறார், குழந்தைகளே நீங்கள் முன்னால் போய்கொண்டே இருங்கள், முன்னேறுங்கள், நான் பின்னால் பின்னால் வருகிறேன் என்கிறார். இங்கு தந்தை கூறுகிறார், குழந்தைகளே நீங்கள் முன்னால் போய்கொண்டே இருங்கள், ஏனெனில் இது மாட்டுக் கொட்டகையாக உள்ளதல்லவா. பெயர் உள்ளது மாட்டுக் கொட்டகை. பாகவதத்திலும் காட்டப்பட்டுள்ளது கிருஷ்ணர் மாடு மேய்த்தார்
என்ன.
கிருஷ்ணரை பகவான் என காட்டப்பட்டுள்ளது. அவர் பசுக்களை முன்னால் வைக்கிறார், பசுக்களை முன்னால் வைத்து இடையன் பின்னால் பின்னால்
செல்கிறான்.
எனில் இதுவும் மாட்டு கொட்டகை அல்லவா. பசுக்களுக்கு முன்னால் இடையன் போகிறானா என்ன? இல்லை, பசுக்களுக்கு பின்னால் இடையன் இருக்கிறான். பசுவிற்கு முன்னால் இடையன் போய்விட்டால் பின்னால் பசு அனைத்தும் இங்கு அங்கு என சிதறிவிடும். என்ன, ஒருவேளை இடையன் முன்னால் போய்விட்டால் பின்னால் இருக்கும் பசுக்கள் இங்கு அங்கு என சிதறிவிடும். இப்படிப்பட்ட கிருஷ்ண பகவானின் ரூபம் இந்த உலகில் பசுக்களை பாலனை செய்யக்கூடியவர், மாட்டுக் கொட்டகையை உருவாக்கக்கூடியவர். அவர் பின்னால் சென்று பசுக்களை பாலனை செய்கிறார். எனவே இடையனுக்கு பின்னால் வர வேண்டியிருக்கிறது. இடையன் பின்னால் வருகிறான், பசுக்கள் முன்னால்
போகின்றன.
இங்கு தந்தையும் பின்னால் தான் இருக்கிறார். இந்த முழு சிருஷ்டிக்கும் தந்தை ஆவார் அவர். அவர் கூறுகிறார், என்னை பின்னால் விட்டுவிடு. எனது கத்தி சத்கதி என்பது பின்னால் ஏற்படட்டும், முதலில் உங்களின் கத்தி சத்கதி ஏற்படட்டும் என்கிறார். தந்தையும் பின்னால் இருக்கிறார். இன்று பக்தர்கள் நினைக்கின்றனர், மகாத்மா முன்னால் இருக்கட்டும், நாமும் பின்னால் பின்தொடருவோம் என்று. பக்தி மார்க்கத்தில் நினைக்கின்றனர், மகாத்மாஜி முன்னால் இருக்கட்டும், நாம் பின்னால் போவோம் என்று. ஆனால் இங்கு அப்பா என்ன கூறுகிறார்? என்னை பின்னால் இருக்க விடு, நீ முன்னால் போ என்கிறார். நீ உனது சத்கதி என்பதை ஏற்படுத்திக்கொள், என்னுடைய நிலை துர்கதியிலேயே இருக்க விடு என்கிறார். நான் பின்னால் வருவேன், உன்னுடைய நல்ல நிலை நற்கதி என்பதை நான் முதலில் ஏற்படுத்த விரும்புகிறேன் என்கிறார். அங்கு குருவுக்கு முன்னால் போவது என்பதை அவமானப்படுத்துவது என்று நினைக்கின்றனர். ஆனால் இங்கு தந்தை கூறுகிறார், குழந்தைகளே நீங்கள் முன்னால் போங்கள் என்கிறார். நான் பின்னால் வருவேன், என்ன, நீங்கள் முதலில் 16 கலைகள் நிறைந்தவர்களாக, சம்பூர்ண அஹிம்சாவாதிகளாக, மரியாதை புருஷோத்தமர்களாக ஆகிவிடுங்கள் என்கிறார். ஏன் இப்படி கூறுகிறார்? குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் 16 கலைகள் நிறைந்த தேவதைகளாக ஆகுங்கள், நரன் நிறைந்த நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆகுங்கள், நான் பின்னால் வருகிறேன் என்கிறார். ஏன் இப்படி கூறுகிறார்? குழந்தைகளின் வேகத்தை பற்றி தந்தை அறிந்துள்ளார். ஏனெனில் ஸ்பீடு இப்போது பயிற்சியில் உள்ளது. 63 பிறவிகளாக கீழே இறங்குவதற்கான பிராக்டிஸ் செய்துள்ளனர். இப்போது பிராக்டிஸ் ஆகவில்லை. எனவே தந்தைக்கு தெரியும், நானோ சென்று விடுவேன் என்று. அவருடைய பிராக்டிஸ் வேகமான காரணத்தால் போவதற்கு நேரம் பிடிக்காது. எனவே குழந்தைகளை முன்னேற்றுகிறார். அந்த உலகில் குருவிற்கு முன்னால் தொண்டர்கள் போவது என்பதை அவமானப்படுத்துவது என்று நினைக்கப்படுகிறது. ஆனால் இங்கு தந்தை கூறுகிறார், குழந்தைகளே நீங்கள் முன்னால் போங்கள், நான் பின்னால் வருகிறேன் என்கிறார். தந்தை அனைத்து குழந்தைகளின் மீதும் தனது கண் பார்வையை வைக்க வேண்டியதாகிறது. பசுவை வேடன் யாராவது கொன்றுவிடக் கூடாது என தந்தை பின்னால் இருக்கிறார். குழந்தைகளை யாராவது விழுங்கி விடலாம், ஏனெனில் மாயை ரூப பூனை அல்லவா. எனவே தந்தை கூறுகிறார், குழந்தைகளே நீங்கள் முன்னால் போங்கள் என்கிறார். சிங்கம் வந்தது என எடுத்துக்காட்டு உள்ளதல்லவா. சிங்கம் வந்தது, சிங்கம் வந்தது என்று கதை கூறப்படுகிறது. ஆனால் சிங்கம் வரவில்லை. உனக்காகவும் கூறுகின்றனர், பிகே கூறுகின்றனர் விநாசமாகும். ஆனால் ஆவதே இல்லை, ஆனால் கண்டிப்பாக விநாசம் ஆகும். எத்தனை முறை இப்படி ஆகிவிட்டது? பல முறை ஆகிவிட்டது. ஏமாற்றம் ஏற்பட்டு விட்டது. சிங்கம் வந்தது வந்தது என்று கூறிவிட்டனர், ஆனால் வரவே இல்லை எனில் அப்படியே ஆகிவிடாது. ஒரு முறை எழுதி கொடுக்கப்பட்டது, இரண்டாம் முறை கூறிவிட்டனர், ஆனால் விநாசம் ஆகாது என்பதல்ல. அணுகுண்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த அணுகுண்டுகள் என்ன, இந்த மிளிரக்கூடிய உலகின் அலங்கரிப்பு பொருளா என்ன? அந்த அணுகுண்டுகளால் அலங்கரிப்பு என்பது ஏற்படுமா? அது உலகின் அழிவுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அணுகுண்டுகள் இன்றிலிருந்து 50 வருடங்களுக்கு முன்னால் ஏன் உருவாகவில்லை? 60-70 வருடங்களுக்கு முன்னால் ஏன் உருவாகவில்லை? இன்றிலிருந்து 60 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே பகவானும் இந்த சிருஷ்டியில் வர வேண்டியதானது. அவர் வந்து புது உலக ஸ்தாபனைக்காக பிரம்மாவின் மூலம் ஒரு பக்கம் ஞானம் கூறுகிறார். மறுபக்கம் விநாசத்திற்கான அனைத்து பொருட்களும் தயாராகி விடுகின்றன. மேலும் ஸ்தாபனைக்கான காரியமும் நிறைவடைந்து விடுகிறது. புது உலகை பாலனை செய்ய தகுதியான பிராமணர்களின் ஸ்தாபனை என்பது ஏற்பட்டு விடுகிறது. அதன் பிறகு அணுகுண்டுகளின் வெடிப்பு என்பது துவங்கி விடுகிறது. விநாசம் பழைய உலகில் உள்ள பாவிகள், கீழ்த்தனமானவர்கள்,
ஊழல் செய்பவர்கள், துஷ்ட காரியம் செய்பவர்கள், ஈஸ்வரிய ஞானத்தை எடுத்துக்கொள்ளாதவர்கள், கடவுள் மற்றும் தேவதைகளை வெறுக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட பூத பிரேதங்கள் அழிந்து விடுகின்றனர். அவர்கள் இந்த சிருஷ்டியில், புது சிருஷ்டியில் இருக்க தகுதியானவர்கள் அல்ல. எனவே அவர்கள் செல்ல வேண்டியதாகிறது. உலகில் விநாசம் ஏன் ஏற்படுகிறது என நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உலகிற்கு எதுவுமே தெரியாது. விநாசம் ஏன் ஏற்படுகிறது? எவரின் நன்மைக்காக ஏற்படுகிறது? குழந்தைகளாகிய உங்களின் நன்மைக்காக. மற்றபடி இந்த திருந்தாத உலகம், பாவாச்சாரிகள், துஷ்ட காரியம் செய்பவர்கள் உள்ளனர், அவர்களுக்காக விநாசமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கோ நன்மையே ஏற்படும். உலகிற்கு ஒன்றுமே தெரிவதில்லை. சரி, மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு என்ன நடந்தது? அவர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை. அவர்கள் காட்டியுள்ளனர், 5 பாண்டவர்கள் மட்டுமே மிஞ்சினார்கள். அவர்களும் மலையில் போய் உடல் அழுகி இறந்தனர். பலன்
என்ன?
துவாபர யுகத்தின் இறுதியில் மகாபாரமான மகாபாரத யுத்தம் நடந்தது. அதில் முழு உலகம் அழிந்து விட்டது. 5 பாண்டவர்கள், 1 திரௌபதி மற்றும் 1 நாய், இவர்கள் மட்டுமே தப்பினர். அவர்களும் மலை ஏறினர். மலையில்
உடல் அழுகி இறந்து விட்டனர் என காட்டப்படுகிறது. பயன் ஏதாவது கிடைத்ததா? எந்த பயனும் காட்டப்படவில்லை.
வாஸ்தவத்தில் இப்படி ஒன்றுமே கிடையாது. துவாபர யுகத்தின் இறுதியில் பரமாத்மா தந்தை வருகிறார் என்பது கிடையாது. தந்தை வருவதே கலியுகத்தின் இறுதி சமயத்தில். பரமாத்மா தந்தை கலியுகத்தின் இறுதியில் வருகிறார். வந்து 5 பாண்டவர்கள் மற்றும் திரௌபதிகளுக்கு ஞானத்தை கூறுகிறார். ஞானத்தை கூறி முன்னேற வைக்கிறார். இவ்வளவு முன்னேற வைக்கிறார். அவர்கள் தனது தேக அபிமான ரூப மிகப்பெரிய அந்த சரீரத்தினுடைய பற்றுதல் என்பதை உருக வைத்து விடுகின்றனர்,
அழுகிவிட செய்கின்றனர்.
இந்த தேக அபிமானத்தின் மூலமாகவே காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம் என்ற 5 விகாரங்கள்
உருவாகின்றன.
இந்த 5 விகாரங்களை நஷ்டப்படுத்துவதற்காக பரமாத்ம தந்தை இந்த ஞானத்தை கூறுகிறார். அந்த ஞானத்தின் மூலம் தேக அபிமானம் என்பது உருகிவிடட்டும், அழிந்து விடட்டும் என்று. அப்படியானால் அந்த ஞானத்தின் மூலம் தேக அபிமானத்தை உருக்க வைப்பது, நஷ்டப்படுத்துவது என்ற காரியம் நடக்கிறது. இப்போது இந்த நிலை ஏற்படுகிறது. எப்போது மலை மீது ஏறுகின்றனரோ அப்போது. மலை மீது ஏறுவது என்றால் என்ன? உயர்ந்த ஸ்டேஜ், நிலை என்பதை அடைவது. சிவனின் கோவில் எப்போதுமே உயர்ந்த இடத்தில் காட்டப்படுகிறது. இதன் பொருள் என்ன? எப்போதுமே அவர் மலை மீது அமர்நாதர் கோவில் போன்று உயர்ந்த இடத்திலேயே இருக்கிறார் என்பதா? அவர் உயரத்தில் இருக்கிறார் என்பதல்ல, உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்பதன் பொருளாகும்.
குழந்தைகளுக்கு பின்னால் பின்னால் போகிறார். இருந்த போதிலும் அவருடைய நிலை புத்தியின் மூலமாக அவர் உயர்ந்த நிலையிலேயே இருக்கிறார். குழந்தைகளை முன்னேற வைக்கிறார், முன்னால் போக வைக்கிறார். கூறுவதன் பொருள் என்பது என்னவென்றால், இப்படி கிடையாது, பரமாத்ம தந்தை வருகிறார் துவாபர யுக இறுதியில், அந்த சமயத்தில் வந்து கலியுக உலகம் ஸ்தாபனை செய்யப்படுகிறது என்பதல்ல. மகாபாரமான மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு கலியுகம் பாவ உலகம் என்பது வந்து விடுகிறது, பாவ உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார் என்பதல்ல. அப்படியானால் பகவான் வருவதன் பயன் என்ன? பகவான் வருகிறார் என்றால் வந்து கலியுக இறுதியில் வருகிறார். கலியுகத்தின் இறுதியில் வந்து நமது தேக அபிமானம் என்பதை உருக வைத்து அழித்து நம்மை தேவதையாக ஆக்குகிறார். குழந்தைகளாகிய நீங்களும் இந்த கல்யாண காரியத்தை பற்றி தெரிந்துள்ளீர்கள். நமக்கு பாபாவின் உதவி கிடைக்கிறது. நமக்கு எவரின் உதவி கிடைக்கிறது என நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது ஷிவ பாபா வந்துள்ளார், பதித்தர்களை பாவனமாக்குவதற்காக வந்துள்ளார். குழந்தைகளுக்கும் இந்த சேவையை செய்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். எந்த சேவை? தந்தையினுடைய காரியத்தில் நாமும் பதித்தர்களை எப்படி பாவனமாக ஆக்குவதில் உதவி செய்ய வேண்டும். பாபா வந்துள்ளார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பதித்தர்களை பாவனமாக்க வேண்டும், குருடர்களுக்கு வழிகாட்டியாக வேண்டும், ஊன்றுகோல் ஆக வேண்டும். வழி கூறப்படுகிறது அலஃப் மற்றும் பேவின் வழியாகும். இது என்ன வழி? அலஃப் மற்றும் பே. அலஃப் என்பது உருது வார்த்தையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கோல், அந்த சின்னத்திற்கு கூறப்படுகிறது. பே என்பது படுகிடையாக இருக்கக்கூடிய சின்னத்திற்காக கூறப்படுகிறது. எப்படி ஹிந்தியில் அ ஆ இ என்ற எழுத்து உள்ளதோ, ஆங்கிலத்தில் ஏபிசிடி இஎஃப்ஜிஎச் என்ற எழுத்துக்கள் உள்ளனவோ, அதுபோல உருதுவிலும் அலஃப் பே என்ற எழுத்துக்கள் உள்ளன. அதுபோலவே உருதுவின் முதல் எழுத்து என்று அலஃப் என்பது கூறப்படுகிறது. அலஃப் என்றால் நேராக நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கோடு. எந்த ஆத்மா ஆதியிலிருந்து இறுதி வரையான புருஷார்த்தத்தில் தந்தையின் பங்கை வகிக்கிறாரோ, பரமாத்ம பங்கை வகிக்கிறாரோ, எந்த ஆத்மாவின் மூலம் பரமாத்மா பரமாத்ம பங்கை வகிக்கிறாரோ, ஜோதிர்பிந்து பரமாத்ம தந்தை அவர் ஒளிப்புள்ளி ஆவார். அவர் நின்ற நிலையில் இருக்கக்கூடிய கோலோ அல்லது படுகடையாக இருக்கக்கூடிய கோலினுடைய வடிவமும் கிடையாது. அந்த நின்று கொண்டிருக்கக்கூடிய கோல் என்பது இந்த சிருஷ்டியினுடைய முதல் ஆத்மா ஆவார். அவர் ராமர் எனப்படுகிறார். ஆதம் என்கின்றனர் வேற்று தர்மத்தினர். ஆதி புருஷர் இந்துக்களில் கூறப்படுகிறது. ஆதி தேவர் சங்கர் என்கின்றனர். அந்த ஆதி புருஷரில் அந்த பரமாத்ம தந்தை வந்து பிரவேசிக்கிறார். அவர் எப்போது பரமாத்ம தந்தையினுடைய பங்கில் பிரத்யட்சமாகிறாரோ பிராமண உலகிற்கு மத்தியில் அவர் நின்ற கோலின் ரூபத்தில் பிரத்யட்சமாகிறார். அதாவது அவரை அலஃப் என்று கூறப்படுகிறது. அலஃப் என்றால் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உறுதியாக நிலையாக நிற்கக்கூடியவர் ஆவார்.